சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தாவே,
ஆமென்.
உம்முடைய சத்துவத்தை எங்களுக்குள்ளே பெருக பண்ணுங்கப்பா. உம்முடைய ஆவியின் பலம் எங்களுக்குள்ளே பிரவாகித்து வருவதா, ஆவியோட வல்லமை எங்களுக்குள்ளே வழிபடுவதாக, மகிமை சபையிலே வழிபடுத்துங்க ஆண்டவர். மகிமையை காண நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் நிரம்பட்டும் ஐயா. உம்முடைய மகிமையின் மேகம் இறங்கட்டும் ஐயா. உம்முடைய சேக்கனா குளோரி எங்களை நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும் ஐயா. Holy Spirit, Holy Spirit of God. என்னை மகிமைப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினேன். கர்த்தாவே உம் ஒருவரை தான் ஐயா, நீதான் எங்களுடைய வாஞ்சை, நீதான் ஐயா. இயேசுவே, கிறிஸ்துவே, தேவகுமாரனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா. Thank you Holy Spirit in the midst of us. Let us continue. Do the will of God. நன்றி பரிசுத்தாவே. Thank you Holy Spirit. You may be seated, please, Sukar.
தேவாயம்மை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும், தேவாயம்மை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும், உமது கரமே எம்முடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விளக்கிடும், உமது கரமே எம்முடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விளக்கிடும், தேவாயம்மை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும், தேவாயம்மை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும், தாகம் தீர்க்கும் கண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தேவஜனத்தில் ஆவியையும் இன்று பலமாய் ஊட்டிடும், ஆவியையும் இன்று தலமாய் ஊற்றிடும், தேவ சபையில் எழும் தருளி மகிமை பொழிந்திடுவீர், மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவீர், தேவ சபையில் எழும் தருளி மகிமை பொழிந்திடுவீர், மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவீர், தேவாயம்மை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும், தேவாயம்மை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும், உன்னை அதிசயம் காண செய்வேன், தீ அற்புதம் கண்டிருவார், என்று நிறைவேற்ற வந்து விட்டா என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண
அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள கை கொள்ள எங்களை பலப்படுத்து ஸ்திரப்படுத்து. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே ஆமென். பிரசுத்த நாமத்துக்கு பயப்பட்டாலும் நாம் இதுவரையில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கருத்து செல்லும் போது நம்ம திரும்பிக் கொள்வோம். உபாகமம் 30வது அதிகாரம் அதுல கடைசி 2 வசனங்களை படிங்க.
நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்.
அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். சொல்லுவாங்க தீர்க்க சுபகலையாய் சொல்ல நமக்கு தீர்க்காயுசு தேவனாகிய கர்த்தர் தான். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது. இருளார் அதனை பற்றிக் கொள்ளவில்லை. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆகவே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். அவர் தான் நமக்கு வாழ்வு. கர்த்தரா இயேசு நாமத்திற்கு பயப்படாகட்டும். இந்த நாளில் நான் வேறொரு காரியத்தை குறித்து பேச கருத்தா இருந்தேன். ஆனால் தேவ சித்தம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் நான் இந்த காரியத்தை கொடுத்து உங்களோடு பேசலாம் சொல்லி ஆண்டவருக்குள் விருப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாத ஆசீர்வாதமா சாபமா கேஸ் ஓ பிளஸிங் என்ற தலைப்புல இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்ல போறோம். ஆசீர்வாதமா சாபமா இதை கவனிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் நீ தெரிந்து கொள்ள சொல்லி ஆண்டவர் சொன்னார். யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னாரு? தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு.
அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எகிப்து அடிபத்திரத்திலிருந்து தேவனாலே மீட்டுக் கொள்ளப்பட்டு அழைத்து வரப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இதோ மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், நீ தெரிந்து கொள். சோ என கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான வாழ்வும் நம்ம தெரிந்தெடுப்பின் அடிப்படையில தான் அமைந்திருக்கிறது சொல்லி சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் காணானுக்குள்ள பிரவேசிக்கல, இன்னும் காணானுக்குள்ள போகல. போவாவின் சமபலிகளிலே வைத்து மோசே அவர்களுக்கு சொல்லுகிறார், தேவன் அவர் மூலமாக பேசுவாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் போக போற தேசத்திலே நன்மையாக இருக்க ஆசீர்வாதமாக இருக்க கவனமாக இருங்கள் சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இவரை கவனிங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஸ்தோத்திரம், ஆனால் நாம் ஆசீர்வாதமாக வாழ்கிறது நம்முடைய திறந்திருப்பின் அடிப்படையில் தான் இருக்குது என்பது வெளிச்சம், அது சத்தியம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நம்ம ஒரு பொம்மை போல ஆண்டவர் வச்சிருக்க விரும்பல். இந்த டிவியை போட்டா ரிமோட் கோட்ல வச்சு ஓன் பண்ண அது ஓடாகும், பிறகு அது ஓப்பட்டு பொழுது ஓடும். சோ அது போல நம்ம எல்லாம் ஆண்டவர் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இயக்குறது போல ஆண்டவர் நம்மளை வச்சு இயக்கல. சோ நமக்கு சுய சித்தத்தை தந்திருக்கிறார், சரியது பிழையது நன்மையது தீமையது நல்லது எது கெட்டது என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலே பரிசுத்த ஆவியோட உதவியோடு நாம் கண்டுகொண்டு அல்லது தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விரிவான தெளிவான சித்தமாக திட்டமாக இருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்விலே பல காரியங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. பல சந்தர்ப்பங்களிலே பல சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய எதிர்காலத்துக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய தேவைகளுக்காக பல தேர்ந்தெடுப்புகளை நம்முடைய வாழ்விலே செய்ய வேண்டிய கட்டங்கள் சூழ்நிலைகள் நேரங்கள் காலங்கள் வருகிறது. ஆனால் நம்முடைய தேர்ந்தெடுப்புகளின் அடிப்படையில தான் நம்முடைய எதிர்காலம் மட்டுமில்ல, அதை கவனிங்க, நம்முடைய தேர்ந்தெடுப்பின் அடிப்படையில் தான் நம்முடைய எதிர்காலம் மட்டுமல்ல நம்முடைய சந்ததியின் எதிர்காலமும் அமைந்திருக்கிறது என்பதை நீங்க மறக்க கூடாது, மறந்து போக கூடாது. சோ ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளாகிய நாம் என்ன அடிப்படையிலே காரியங்களை தெரிவு செய்கிறோம், நாம் நல்லாக வாழ, நாங்கள் நன்றாக ஜீவிக்க, நாம் ஆசீர்வாதமாக வாழ, நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சந்ததிக்கும் என்ன அடிப்படையிலே காரியங்களை நாம் தெரிவு செய்கிறோம் என்பதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மக்கள் கருத்தாக கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆகவே எதிர்காலத்திலே உங்களுடைய வாழ்விலே நீங்க என்னத்தை தெரிவெடுத்தாலும் தேவ வசனத்தின் வெளிச்சத்திலும் பரிசுத்த ஆவியோட உதவியோடும் அதை செய்யுங்க, அப்பொழுதுதான் நீங்களும் உங்களுடைய சந்ததியும் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம், ஆனா மோபாவின் சமபடியில வைத்து ஆண்டவர் இந்த வார்த்தையை மோசம் மூலமாக அவர்களுக்கு அனுப்புறார். இப்ப என்ன கவனிங்க, இதை சரியாக இந்த வார்த்தைகளை வியாக்கியானப்படுத்த போடுமாக இருந்தால் முன்னுக்கு இருக்கிற ரெண்டு மூன்று அதிகாரங்களை நீங்க திருப்பி பார்த்தால் காரியங்கள் புரியும். இப்ப முன்னுக்கு ரெண்டு மூன்று அதிகாரங்களை திருப்பி பார்த்தால் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இப்படி எல்லாம் செய்தால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், இப்படி இப்படி எல்லாம் நீ செய்யாமல் விட்டால் சாபங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உபாகம் புத்தகத்தில் நீங்க பார்ப்பீங்க சொன்னால் சாபங்களையும் ஆசீர்வாதம் குறித்து ஒரு சட்ட திட்டங்களையும் ஆண்டவர் போடுறாரு. இன்ன இன்ன வார்த்தைகளின்படி நீங்க வாடுவீங்களா இருந்தால், இப்படி இப்படி எல்லாம் நீங்க செய்வீங்களா இருந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை ஆசீர்வாதமாக வைப்பேன், உங்களை சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி. ஆனால் இப்படி இப்படி எல்லாம் நீங்க செய்யாமல் இப்படி இவைகளை நீங்கள் கை கொள்ளாமல் போய்விட்டால் சாபங்கள் தொடரும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்றார். இப்ப என்ன கவனிங்க, சாபம் என்ற என்ன தெரியுமோ, அது சந்ததியை தொடரும். நல்லா விளையாடு, சாபம் என்றால் என்ன தெரியுமா, அது நம்ம மாத்திரம் இல்ல நம்முடைய சந்ததியை தொடர்ந்துட்டே இருக்கு. பிள்ளைகள் பிள்ளைகள் என்று சொல்லி நாலு தரமிலையோ எத்தனை தரம் எனக்கு சரியா தெரியல, ஆனா சாபம் என்றது அது சந்ததி சந்ததியாக தொடரும். ஆகவேதான் சில குறிப்பிட்ட வருத்தங்களை கூட நீங்கள் பார்ப்பீங்கன்னா, சில குறிப்பிட்ட வியாதிகளை கூட பார்த்து சொன்னால் சந்ததி சந்ததியாக தொடருது. ஏன், இன்றைய விஞ்ஞானத்தின்படி நீங்க மருத்துவத்துல போனால் சில வியாதிகளை என்ன கேட்கிறாங்க, இது உங்களுடைய குடும்பத்துல யாராவது கொண்டா, யாராவது இருக்குதா அப்படி சொல்லி கேட்கிறாங்களே. ஒரு சில நாட்கள் முன்பாக டாக்டர் போனதுல அவர் பெரிய ஒரு பேப்பரை தந்தார். அதுல ஒரு கேள்வி இருக்குது, இந்த வியாதி உடைய குடும்பத்தில யாருக்காவது இருக்குதான்னு சொல்லி வாக்குப்பட சொல்றாங்க. அப்படியானால் மருத்துவமும் ஒத்துக்கொள்ளுது, விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்ளுது. சில வியாதிகள், சில வருத்தங்கள் குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததியாக தொடர்கிறது என்பதையும் அது நம்மளை பாதிக்குது என்பதையும் அது விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்வது. ஆண்டுடைய நாமத்துக்கு பயன்படும். ஆகவே சாபம் என்றால் நம்மோடு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளையும் அது தாக்கிறபடியால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், பரம காணனை சுதந்திரிக்க போற நாம், அழைக்கப்பட்ட நாம், அபிஷேகப்பட்ட நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், என்ன அடிப்படையில காரியங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம், நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க, நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க என்ன அடிப்படையில நாம் காரியங்களை தெரிந்து செய்கிறோம் என்பதை குறித்து கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு அன்பாகவும் கண்டிப்பாக நான் சொல்றேன். கவனிங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள், கண்ட மாதிரியில நாம வாழ முடியாது. மனசும் மாமிசும் வெறுமனபடி காரியங்களை தெரிவு செய்து பிற்பாடு நாம் தூக்கித்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு புலம்பிக் கொள்வதில் அர்த்தம் இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ வார்த்தைகளை கருத்தாய் கவனித்து பார்த்து தேவ ஆவியனுடைய உதவியோடு நாம் தெரிந்தெடுப்புகளை செய்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே சித்தமா இருக்க ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமூட்டாடும். ஆகவே வேதத்தில் இருந்து நான்கு பேர் அவர்கள் தெரிந்து கொண்ட தெரிந்தெடுப்புகளையும் அதன் அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தவறான தெரிந்தெடுப்புகளை செய்து தான் கெட்டதும் அல்லாமல் தன் சந்ததிக்கும் அவன் நன்மையில்லாத காரியங்களை வைத்து போனதையும், சரியான தெரிந்தெடுப்புகளை செய்து தான் மட்டுமில்ல அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினதையும் இந்த வேதத்தில் இருக்க சில பாத்திரங்கள் நமக்கு தெளிவாக சொல்றது. ஆகவே இதை பத்தியான வேளையிலே அவர்களை கொடுத்து நாம் சற்று கவனித்து ஆராய்ந்து பார்க்கிறது எப்படியாவிற்குரிய வாழ்வைக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்றது, மேகம் போன்ற இத்தனை தரான சாட்சிய நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஆகவே நாம் பார்க்க போகிற தேவ மனிதர்களுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் போல நம்மை சூழ்ந்திருக்குது. ஆகவே அவர்களை நாம் கவனித்து பார்த்து அவர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டது மட்டுமில்ல அவர்களை நம்முடைய வாழ்க்கையை நாம கை கொள்ளுவோமாக இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து இன்றைக்கு நாம பாடுறது போல வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். தன்னுடைய ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் பண்ணுறவர் உண்மையுள்ளவர். ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவர் இயேசுவுடைய நாமத்தை உச்சரித்தும் இன்றைக்கும் நாம் ஒரு சாபமான வாழ்வு, மற்றவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு, சமூகமும் சமுதாயம் நம்மை பார்த்து பரிசீலிக்கிற அளவுக்கு நாம வாழ்வோமாக இருந்தால் அது நமக்கு நன்மை இல்லை, நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு மகிமையும் இல்லை. ஆகவே ஆண்டவர் நம்மை சபிக்கிறதுக்கு அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கவே அழைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சாபமானார், பாவமானார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இப்ப நான்கு பேரை நாம் பார்க்க போறோம். அவர்கள் எப்படியான தெரிந்தெடுப்புகளை செய்து எப்படி தங்களுடைய எதிர்காலங்களை அமைத்துக் கொண்டார்கள், தங்களுடைய குடும்பங்களை எப்படி அவர்கள் நடத்தினார்கள் குறித்து நாம் பார்த்து நம்மை நாம் ஒப்பு கொடுத்து செபித்து நாம் முடிக்க போறோம். ஆகவே நாம் திருப்பிக் கொள்வோம் ஆதியாகமம் 13 அதிகாரத்துக்கு என்னோட கூடுவார்கள். முதலாவது நபரை நாம் பார்க்க போறோம். ஆதியாகமம் 13 அதிகாரம் சரி படிங்க, 8-9 படிங்க. 8
ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்.
நிறுத்துங்க. எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நடந்தது என்ன, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் ஆடு மாடுகள் பெருக, மந்தைகள் பெருகினா மேய்ப்பர்களும் பெருகணும் இல்லையா? மந்தைகள் பெருக பெருக அதை மேய்க்கிற மேய்ப்பர்களும் பெருகத்தான் வேணும். ஆகவே லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் மந்தைகள் பெருக மேய்ப்பர்களும் பெருக என்ன நடந்திருக்குது, ரெண்டு கட்சிக்கும் இடையில பிரச்சனை வந்திருக்குது. ரெண்டு கட்சிக்கும் இடையில பிரச்சனை, அவற்று மந்த மீப்பருக்கும் இவற்று மந்த மீப்பருக்கும் என்ன பிரச்சனை? இப்ப என்ன கவனிங்க, நான் சொல்றது பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் சே. நம்முடைய பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்வில் நாம சந்திக்கிற காரியங்களை எப்படி நாம மேற்கொள்றது, எப்படி அவைகளை நாம சமாளிக்கிறது சொல்லி நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தேவ ஆவியோட உதவியில நாம் கற்றுக்கொள்ள கவனிங்க. இப்ப ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் அவட மந்த மேய்ப்பருக்கும் இவட மந்த மேய்ப்பருக்கும் வந்துட்டு கிளாஷ், பிரச்சனை வந்துட்டு. இஸ் தேர், இட் இஸ் ட்ரூ, பட் த திங் ஹவ் வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் த ப்ராப்ளம், தட் இஸ் த திங். பிரச்சனை இருக்கிறது உண்மை, யதார்த்தம் பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனா தேவ மக்களாகிய நாம் அந்த பிரச்சனை எப்படி கையாள போகிறோம் என்பதுலதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி தங்கி இருக்குது. பாரு, இப்ப ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன், இப்ப தேவனுடைய மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்காது. யார் சொன்னது, எப்படி சொன்னது? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் பிரச்சனைகள் இருக்குதுதான். ஏன் தெரியுமா? நாம் பிரச்சனைகள் நிறைந்த உலகத்திலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் நச்சு என்னவென்றால், எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலே ஜெயத்தை தர நம்முடைய ஆண்டவர் நம்மோடு மட்டுமல்ல நமக்கு உள்ளே இருக்க. நான் அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமோ, ஹலோ எனக்கு கவனிங்க, திரும்ப உங்களுக்கு நினைவு போடுறேன், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவர் இயேசு ஆள் தத்துவமாக நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க மறக்கக்கூடாது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை, as a hope of glory, மகிமையின் நம்பிக்கையா, அதாவது உன்னதமான மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாய் எங்கே இருக்கிறதா, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம். ஏன்னா உலகத்துக்கு இதன் தத்துவம் புரியாது, உலகத்தின் இதன் தாற்பயம் புரியாது, ஆனா உனக்கு அது தெரியும், உனக்கு அது விளங்கும். ரட்சிக்கப்பட்ட உனக்குள்ளே தேவன் வாசமாக ஆவியாக இருந்து உண்மை உன்னை நடத்துகிறதும் உன்னை தீமைக்கு விலகி காத்து ரட்சிக்கிறதும் நீ அறிவாய். ஆனா மற்றவர்கள் அது அறிய மாட்டேன். இது ஒரு ரகசியம். ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ள பிறந்து தேவனோடு வாழ்ந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் மட்டுமல்ல வாழ்கிறார், வாழ்கிறார் என்பதை மறந்துடாதே. ஆகவேதான் நான் மரிக்கும் போது நான் சாக போறதில்லை, நான் மரிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் அப்படி சொல்றேன், கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறார், கிறிஸ்து உனக்குள்ள ஜீவனாக இருக்கிறார். ஆகவேதான் பேதுரு பிரசங்கிக்கும் போது ஜீவாதிபதியை கொலை செய்தீங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆகவே கிறிஸ்து ஒருவனுக்குள்ளே வாழ்ந்தால், தேவ ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே ஜீவித்தால், அவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்கு முடிவில்லாத வாழ்வு, நித்திய வாழ்வை தேவன் நமக்கு நிச்சயமாக கட்டெடுக்க, இந்த நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாது. உண்மைதான், எப்படி நாம் அதை கையாள போகிறோம் அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கும். குடும்பங்களிலே பிரச்சனை வாடுறது யதார்த்தம், சபைகளிலே பிரச்சனை வாடுறது யதார்த்தம், ரெண்டு விசுவாசிகளுக்குள்ளே சிற்றின நேரங்களில் பிரச்சனை வாடுறது யதார்த்தம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நாம் எப்படி அந்த பிரச்சனையை அப்ரோச் பண்றோம், எப்படி பிரச்சனையை அணுகிறோம், என்ன ஆவியோடு பிரச்சனைகளை நாம் அணுகிறோம் என்பது மிக மிக முக்கியமாகும். உலகத்தில் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை உண்டு, ரட்சிக்கப்பட்ட நமக்கும் பிரச்சனை உண்டு. ஆனா வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் பிரச்சனை அணுகிற விதத்துக்கும் நாம் பிரச்சனை அணுகிற விதத்துக்கும் மிகப்பெரிய பாரிய வித்தியாசம் உண்டு. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கான் பாருங்க, அவன் தேவனுடைய மனுஷனாக இருந்தபடியால், தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக இருந்தபடியால், தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடியால் அவன் சொன்னான், ஜவாப்பா லோத்த கூப்பிடுற ஜுவாங்க, பாரு உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம். என்ன கவனிங்க, உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம். என்ன அடிப்படையில் தெரியுமா? நாம் சகோதரர். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவத பிள்ளைகளுக்கும் சத்தியத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய ஆவியோடு இணைந்து இசைந்து நான் சொல்ற காரியம் என்னவென்றால், அல்லது சத்தியம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதப்படுகிறதை நாம் நிறுத்த வேண்டும். அது ஆவிக்குரிய தன்மை அல்ல. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுறது, வாக்குவாதம் சண்டையை பிறப்பிக்கும் சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒருவரோடு ஒருவர் எந்த காரியத்தை குறித்தாக வாக்குவாதப்படுத்துகிறதை நாம் நிறுத்த வேண்டும். இதுல நான் கண்டிப்பாக சொல்ற காரியம் என்னவென்றால், சபையிலே எவரும் எந்த நியாயத்தின் அடிப்படையிலும் தயவு செய்து வாக்குவாதப்பட வேண்டாம். You have to stop it immediately. அது வந்து ஆவிக்குரிய தன்மை இல்லை. இப்ப உண்ட பக்கம் நியாயம், எந்த பக்க நியாயம், அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அதை குறித்து நான் எங்க நியாயம் இருக்குன்னு சொல்ல நான் இங்க வரல. ஆனால் சத்தியம் என்னவென்றால், நாம் சகோதரர். இப்ப நீயும் சகோதரப்பா, நானும் சகோதரி, நீ சகோதரி, நானும் சகோதரி, நாம் தேவனுடைய பிள்ளைப்பா, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆபிரகாம் அதைத்தான் செஞ்சிருக்கிறார். நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். ஏனென்றால் நாம் சகோதரர். அவை பிரச்சனை எப்படி இருக்கிறது உண்மை, ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி பிரச்சனைகளை அணுகப் போகிறோம் என்பதே மிக மிக முக்கியமானது. ஆகவே நாளைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள், ஒருவர் கணவர் ஒருவரை கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற பிரச்சனையாக இருக்கலாம், அல்ல பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஏற்படுற பிரச்சனையா இருக்கலாம், அல்ல சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளே ஏற்படுற பிரச்சனையா இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்களோடு ஏற்படுகிற பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஊழியர்களுக்குள்ள ஏற்படுற பிரச்சனை, என்ன வடிவத்தில் பிரச்சனை வந்தாலும் தேவ ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் அன்போடு சொல்ற புத்திமதி என்னவென்றால், சத்தியத்தின்படி தயவு செய்து வாக்குவாதங்களை விட்டுவிடுங்க. அந்த வாக்குவாதம் வீட்டில் என்ன செய்யும், சண்டையை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்றது. ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்வில் இப்படியான ஒரு பிரச்சனை வந்தபோது தேவனுடைய மனுஷனாகி அவன் அதை ஞானமாக தேவனுடைய கிருபையோடு அதை தீர்த்து வைத்தான்னு சொல்லி நான் பார்க்கணும். சரி, இப்ப பாருங்க, நாம் சகோதரர் சொல்லி சொல்லிட்டு அவன் என்ன சொல்ற பாருங்க, அடுத்த வருஷத்தை படிங்க.
முன்பா இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார்.
இவ்வளவு காலமும் லோத்து வந்து ஆபிரகாம் அண்டகையார்கள் இருக்கிறார். ஆபிரகாம் எங்க போனாலும் அவருக்கு பின்னால போவார். ஆனா திஸ் வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் முதல் தடவையாக லோத்து தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய எதிர்காலத்துக்கு முதல் முதலாக ஒரு தெரிந்தெடுப்பை சுயமாக செய்யபடி ஒரு கட்டம் வந்திருக்கு. ஹலோ சொல்லுங்க. அப்படி இவ்வளவு காலமும் லோத்து ஆபிரகாமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து அவருக்கு பின்னாலே போனாரு. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடந்திருக்கு தெரியுமோ, முதல் முதலாக அவர் சுயமாக தீர்மானம் எடுத்து அதாவது தேர்ந்தெடுப்பை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துல வந்தார். அப்படி ஒரு கட்டம் வரும்பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, இங்க பாருப்பா, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருந்தன்மையை ஒரு வெளிப்படுத்துற ஆண்டவருடைய நாமத்துக்கு வழிபடும். சரி, இப்படி அவர் சொன்ன போதுதான் அடுத்த வருஷத்தை பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது லோத்து
தன்
கண்களை, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தாராம். அதாவது தன்னுடைய கண்ணின் பார்வை எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ அவ்வளவு தூரத்துக்கு அவன் தன் கண்களின் பார்வை ஏறெடுத்து பார்க்கிறானா. அவன் பார்த்த பார்வையில என்னத்தை காண்றானா? இப்ப கவனிங்க, ஒரு மனுஷன் பார்க்கறதுக்கும் ஏறெடுத்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, சரிதானே? அது போல ஒரு மனுஷன் கேட்கறதுக்கும் கவனித்து கேட்கறதுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்குது. ஆகவேதானே என்னவோ இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுவாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்க. Pay your total attention to the word of God. Don't lose your mind here and there. பிசாசு உங்களுடைய மைண்ட உங்களுடைய சித்தத்தை மேய்கிறதுக்கு இடம் கொடுக்காது. இது தேவனுடைய நேரம், இது தேவனை தேடுகிற நேரம், இது தேவனோடு உறவாடுகிற நேரம், இது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நேரம், இது கர்த்தருடைய வார்த்தைகளை அனுப்புகிற நேரம் இது. ஆகவே இந்த நேரத்தை பிசாசு அங்குமிங்கும் அலக்கழிச்சு முடிஞ்சு போய் வீட்டை என்ன செய்யறது, யாருக்கு கால் பண்றது, நாளைக்கு என்ன செய்யறது, வேலைக்கு நாளைக்கு, அப்படியான எண்ணத்தோட எல்லாம் நாம இங்க இருப்பமாக இருந்தா, நீங்க அப்படி இருக்கு நான் சொல்லல, அப்படி இருந்தால் தேவனுடைய வசனம் நமக்குள்ள போகாது, வந்தபடியே திரும்பி போவோம். ஆகவே நம்முடைய வாழ்விலே ஒரு பலம் இல்ல, தேவனுடைய சித்தத்தை அறிகிறது இல்ல, தேவனுடைய வசனத்தை அறிகிறது இல்ல, தேவனுடைய வழி புரிந்து கொள்வது, ஐயோ பிரச்சனை 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 பிரச்சனை. தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்கணும். ஆவிப்பேன கவனிங்க, இதுக்குள்ள ஒரு காரியத்தை நான் கொண்டு வர இடையில கவனிங்க. மார்த்தாள் மரியாள் உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேரும் சகோதரிகள், இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு விருந்தினராக வந்துட்டார். இப்ப என்ன கவனிங்க, மிக முக்கியமான நபர் வீட்டுக்கு விருந்தினராக வந்துட்டார். மிக முக்கியமான ஒரு நபர் வீட்டுக்கு வந்துட்டார் விருந்தினர். உடனே மார்த்தாள் என்ன, சோ பிஸி, அவர் கிச்சுக்க நின்று அடுப்பு மூட்டினாலோ என்ன என்ன மரக்கறி பட்டினாலோ மீன் பட்டினாலோ என்ன பட்டா என்னோ தெரியாது. She was so busy. இவள் பிஸியாக நிற்கும் போது திடீரென்று தங்கச்சியின் ஞாபகம் வர, திரும்பி பார்த்தால் எங்கே, வேர் இஸ் மை சிஸ்டர், என்ன எங்கே எங்க தங்கச்சியை காணேன்னு சொல்லி சகோதரிய கடை திரும்பி பார்த்தா, அவளை பார்த்தா அவள் இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து அவ சொல்றத அவ கேட்டுட்டு இருந்தா. இப்ப இவங்கிரி, அவளுக்கு கோபம் வந்துட்டு, வேகமாக வந்தால் வந்தவள் தன் சகோதரோடு பேசிக்கோ, நீ என்ன செய்யற, கமன் ஹெல்ப் யூ என்று சொல்லிக்கோங்க. ஆனா அவள் அப்படி சொல்லல, அவள் வந்து டைரக்டாக ஆண்டவர் பேசுற, ஆண்டவர் இயேசுவோடு பேசிக்க அவ கேட்கிறார், ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யறது உமக்கு கவலை இல்லையா, உமக்கு கவலை இல்லையா, நான் தனியே வேலை செய்யறேன் கஷ்டப்படுற உமக்கு கவலை இல்லையா. சில நேரத்துல நாமும் இப்படித்தான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனைகளுடைய வாழ்விலே இருக்குது, நீ பேசாம இருக்கிறீரே, என் வாழ்க்கையை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஐயோ மடிந்து போகிறோம், ஐயரே மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? படகிலே அப்போஸ்தலர்கள் போய்கொண்டிருக்கும் போது நாங்கள் மடிந்து போகிறோம், நீ உம்மை நம்பி வந்தோம், நீ கைவிட்டோ, உமக்கு கவலை. இப்படித்தான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் அலை மோதும் போது நம் ஆண்டவரை பார்த்து சில நேரத்தில் ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, நான் எப்படி இருக்கிறேன், நீ பேசாம இருக்கல, அப்படி இல்லை நாம் கேட்க பார்க்கிறோம். ஆனால் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு மறு உத்தரவு அனுப்ப மட்டுமல்ல, நமக்கு நன்மை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறவர். ஆனால் நாம் கேட்கிறவைகளை அவர் கொடுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, ஒரு நேரம் உண்டு. நாம் சொல்லும் போதெல்லாம் அவர் செய்யறதுக்கு அவர் நமக்கு வேலையால் அல்ல. நாம் நம்முடைய காரியங்களை ரிக்வெஸ்ட் தேவனிடத்தில் நாம் கொண்டு போகலாம், நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம், நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவருடைய பாதத்தில் அடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை கேட்பார், கர்த்தருக்கு செவி கொடுப்பார், ஏற்ற நேரம் வரும்பொழுது அதை நம்முடைய வாழ்விலே செய்வார். ஏனென்றால் பைபிள் சொல்றது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. There's a time for everything. So we cannot force God. ஆண்டவரே do it right now. இப்ப செய்யுங்க, இப்ப தாருங்க, இப்ப தாங்க. ஆண்டவரை பிடிச்சு நாம் உபரும் பட்படுத்தி பலவந்தப்படுத்தி நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தேவனாக இருக்கட்டும், நாம் விண்ணப்பண்றவர்களை கத்து தருவார். சொல்ல வந்த காரணம் என்ன, அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கும் போது மாத்தாள் வந்து மரியாதத்தில் பேசினார். அவருடைய பார்வையில் அவர் நினைத்த என்ன தெரியுமோ, மாத்தாள் நினைச்சு தெரியுமோ, ஐ ஆம் கரெக்ட், நான் சரி, ஆனா இந்த தங்கைக்கு ரோங். ஏன் தெரியுமா, இந்த நேரத்தில் உதவி செய்யாம போய் அவரோட பாத்திரம் கேட்டுட்டு இருக்காளே, அவர் வந்தவரை கவனிக்கிறதுக்கு இல்லாம அங்க இருந்து உட்கார்ந்து இருக்காள் கோபப்பட்டால், அவள் நினைச்சால் தான் செய்யறது சரி, ஐ ஆம் கரெக்ட், மை சிஸ்டர் இஸ் ரோங் அப்படின்னு சொல்வார். என்ன கவனிங்க, இதுல இருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள அப்படி தெரியுமா, பொதுவாக மனுஷீகம், ஹலோ, பொதுவாக மனுஷீகம் தான் சரியிட்டு தான் சொல், ஐ ஆம் கரெக்ட், அவர் தான் பிழை, அவர் சொன்னதுதான் பிழை, அவர் நடந்ததுதான் பிழை, அவர் செய்ததான் பிழை, அவர் வந்ததுதான் பிழை, அவர் போனதான் பிழை. இப்படிதான் பொதுவாக மனுஷிகம் மற்றவர்களைத்தான் பிழையாத்த பார்க்கும். யாரையும் ஒரு பிரச்சனை நாம கதைச்சா பொதுவாக மனுஷன் தன் பக்கத்தில் இருக்க நீதி நியாயத்தான் அடுக்க பார்ப்பான், தன்னைத்தான் நிரபராதியாக கொண்டு வர பார்ப்பான். இது ஆகவே நீங்க பாத்தீங்களா இருந்தா அவர் நினைச்சால் தான் செய்வத சொல்லி. ஆனால் ஆண்டவர் இயேசுடைய வாழ்ந்த பதிலோ மிக வித்தியாசமா இருந்தது. அவர் சொன்னது என்ன, மாத்தாளே மாத்தாளே நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இது வந்து ப்ரொபட்டிக்கல் வேர்ட், இது வந்து தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் இயேசுடைய வாழ்ந்து வந்த வார்த்தைகள். ஏன் தெரியுமா, மரியாளுடைய இருதயம் இருந்த நிலைமையும் மாத்தாளுடைய உள்ளம் இருந்த நிலைமையும் ஆண்டவர் இயேசு படம் பிடித்து காட்டுறார். ஆகவே மரியாளுடைய வீட்டு மாத்தாளுடைய வீட்டில இயேசு வந்திருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே பல கவலைகளும் கவலைகளும் குழப்பங்களும் கலக்கங்களும் இருந்திருக்கு. அவங்க ஏன் சொன்னாரு, மாத்தாளே மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்று ரெண்டல்ல, ஹலோ, தேவையானது ரெண்டல்ல மூன்றல்ல, தேவையானது ஒன்றே, அது என்ன, அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், இந்த சந்தர்ப்பத்தை நான் பாவிச்சு அவர் சொல்றதை நான் கேட்டுறேன், இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் கேட்டுடணும் கட்டுக்கொள்ளணும் என்கின்ற ஒரு தீராத வாஞ்சை அவளுக்கு இருந்தபடியால் அவர் பாதத்தில் அப்படியே உட்கார்ந்து விட்டார் பாரு. ஆண்டவர் மரியாதை அப்ரிசியேட் பண்ணி மாத்தாளையும் இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டதை நாம் இங்கே பார்க்க முடியாது. இதை இருந்து நாம் கட்டுக்கொள்ள இன்னும் ஒரு காரியம் என்ன தெரியுமோ, இப்ப கவனிங்க, தயவு செய்து வேலை நேரத்தை வேலை செய்யுங்க, தேவனை தேடுற நேரத்தில் தேவனை தேடுங்க. காரணம் இல்லாம இதை கொண்டு இங்க பொறுத்த இல்லை, நான் சொல்ல கவனிங்க, வேலை நேரத்தில் வேலை செய், ஆனா தேவனை தேடுற நேரத்தில் தேவனை தேடு. இது தேவனை தேடுகிற நேரம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் அது தேவனை தேடுகிற நாள், அது தேவனுக்கு டெடிகேட் பண்ணுற நாள். அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நான் மறுபக்கம் மற்ற நாட்கெல்லாம் ஆண்டவர் தேடாத நாள்னு சொல்லல, ஆனா ஏழாம் இந்த வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இது ஆண்டவருக்கு நாம அர்ப்பணித்து விட வேணும். சண்டே இது ஆண்டவர் இயேசுவுக்கு நாம டெடிகேட் பண்ணணும், நாம் சப்மிட் பண்ணணும். வருவாய் நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரை தேடணுமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர ஆராதனைக்கு வரணுமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சேவிஸுக்கு வரணுமா? அப்படி ஒரு கேள்வி நீ கேட்டா நான் கேட்கிறேன், ஏங்க பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஏழாம் நாளாகிய ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்து தன்னை தேட வேண்டும் சொல்லி ஆண்டவர் அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கலாமே, ஏன் ஒவ்வொரு வாரமும் ஏழாம் நாள் நான் உங்களை தேட வேணுமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாமே. புதிய ஏற்பாடு திருச்சபைக்குள்ள வந்தால் அனுதினமும் அவர்கள் அப்பம் விற்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் ஐக்கியத்திலும் அந்யுனத்திலும் தரித்திருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் கேட்பார், ஏன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உண்மை தேட வேண்டுமா, ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர வேண்டுமா சொல்லி அவர்கள் கேட்டிருக்கலாமே. வாரந்தோறும் சபைகள் கூடி வந்திருக்கதை சத்தியத்தில் நாம் பார்க்கிறோமே, வேதத்தில் பார்க்கிறோமே. அவை வேண்டாத கேள்விகள் அது நமக்குள்ள ஒரு பின்னடைவை கொண்டு வரும். அவை தயவு செய்து கவனமா இருங்க. ஏழாம் அதாவது வாரத்தின் முதலாம் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், டெடிகேட் பண்ணுங்க. இந்த நாள் இது ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்த நாள். இந்த நாளில நானும் என் குடும்பமும் கர்த்தரை தேட வேணும். ஆறு நாள் நான் வேலை செய்வேன், ஆறு நாள் நான் வேலை செய்வேன், ஆனா இந்த நாள் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் கர்த்தருக்குரியது, நானும் என் குடும்பமும் கர்த்தரை தேட வேணும், நானும் என் குடும்பமும் ஆண்டவரை தேட வேணும். அவருக்கு ஆரம்பிச்சாகும் இந்த நாளில வேறொரு வேலை வேறொரு காரியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தால் டபுள் சம்பளம் தருவேன். ஆகவே இன்றைக்கு ஆராதனைக்கு டட்டா ஏசுவே அங்க இருங்க, நான் வேலை செஞ்சுட்டு வரேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் சொல்லி எல்லாம் அப்படி இல்லை. நாம் சொல்றது இதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து எங்க நிக்கணும் அங்க நில்லு, எங்க ஆண்ட உன்ன வச்சாரோ அங்க இரு. தேவ நியமனங்களை நாம மீறுவது நன்மை அல்ல, தேவ கட்டளைகளை நாம மீறுவது அது நன்மையை கொண்டு வராது, ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அவன் உங்களுக்கு அன்பா சொல்ற கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமையே தேவனுக்கு டெடிகேட் பண்ணுங்க. காலை எழும்புனா ஆண்டவர் முகத்தை தேடுங்க, ஜெபம் பண்ணி. ஆறு நாள் நாம வேலை செய்யறோம், ஏழு நாள் நாம வாரத்தின் முதலாம் நாள் நாம் ஓய்ந்திருந்து ஆண்டவருடைய முகத்தை தேடவும் ஜெபம் பண்ணவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் தேவ சபையில வந்து தேவனுக்கு மகிமை செலுத்த தேவனுக்கு ஆராதனை செய்ய நாம we have to prepare ourselves to worship the Lord with the whole church. It can be glorify and magnify the name of the Lord. பெனகவனி ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம கருத்தாய் கேட்கணும். இப்ப லோத்து முதலாவது தெரிந்து எடுக்கிறார் பாருங்க. எனக்கு நீங்க லோத்து செய்த முதலாவது தெரிந்தெடுப்பே பிழைச்சு போச்சு. இது நடந்தது என்ன, இவருடைய தெரிந்தெடுப்பு பிழையாக இருந்தபடியால் அவருடைய வாழ்க்கையும் நொந்து போய் அவருடைய சந்ததியும் கெட்டு போச்சு சொன்ன பார்க்க. காரணம் என்ன தெரியுமா, இங்கே அவர் செய்த தெரிந்தெடுப்பு தான் என்ன, பார்த்தாரே ஒரு பார்வை பார்த்தா இந்த பார்வை இருக்குது பாருங்க. இந்த பார்வையில தான் பல சம்பவங்கள் நடக்கிறத நாம பார்க்க கூடியதா இருக்கு. அங்க ஏதன்கிற தோட்டத்துல ஏவாள் பார்த்தால ஒரு பார்வை, அது பார்வைக்கு இன்பம். எது பழம், எது பழம், சாப்பாடு பழம் பார்க்க அழகாக இருக்குது, ரம்யமாக இருக்கு, புசிப்புக்கு ஏற்றது, இன்பமானது, இச்சிக்கப்படத்தக்கதெல்லாம் அவ பார்த்து 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 என்ன செஞ்சா, அதை இச்சித்தாள், பசி பறித்தால், பொசித்தால், பாவத்தில் விழுந்தால், இன்றைக்கும் அது தொடருது. ஆகவே இந்த பார்வையில தேவோட பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அன்பா இப்படி சொல்றேன். அது மாத்திரம் இல்லைங்க, அது மாத்திரம் இல்ல, கவனிங்க. உப்பரிகையில உலாவிக் கொண்டிருந்தார் ராஜா, அவருடைய பார்வை பிள்ளையாக இருந்தபடியால் பாவத்தில் விழுந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, கண்ணானது சரீரத்தின் வழக்காய் இருக்குது, உன் கண் கெட்டதாக இருந்தா உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். வெளிப்படுத்த விஷயம் சொல்றாரு, உன் கண்களுக்கு கலிங்கம் போடணும். இதற்காக ஆண்டவரத்தை நாம மன்றாடணும், ஆண்டவரே என் கண்களை தூய்மையாக்கும், என் நினைவுகளை தூய்மையாக்கும், என் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்த உம்மாலே அல்லாம இதெல்லாம் நாம கிரியேட் பண்ண இல்லாது, இதெல்லாம் நாம நமக்குள்ள செய்ய, இதுக்காக தான் நாம் ஆண்டவரத்துல மண்டாடணும். ஆண்டவரே என்னால் இது முடியல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பலம் தாருங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்துல பலத்தை தாருங்க, வீணான சிந்தனைகள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம், ஆண்டவரே என்னை தூய்மையாக்க சொல்லி நாம் ஆண்டவரத்திலே நாம் மண்டாட 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 தேவன் நமக்கு அந்த பலத்தை தர மாட்டாரே. ஆகவே சொல்லுங்க, பார்த்தார் ஒரு பார்வை, என்ன பார்த்தா தெரியுமோ, சமபூமி அது நீர்வளம் பொருந்தினதாக இருந்தது, கத்தட தோட்டத்தை போல இருந்தார். ஆகவே நிறைய ஆடு மாடுகள் நமக்கு இருக்கு தானே, அவை ஆடு மாடுகள் மேய்கிறதுக்கு ஏற்ற இடம் பொறுத்த இடம் நிறைய புல்லு சமவெளி நீர்வளம் இருக்கு. ஆகவே திஸ் இஸ் தி பிளேஸ், இதுதான் இடம், நமக்கு சரியான இடம் என்று சொல்லி அவர் நினைச்சு சோதோம் குமார் அவர் தெரிஞ்சு கொண்டார். இப்ப இதுல நாம காரியம் கற்றுக்கொண்டது தெரியுமா, லோத்துடைய காரிய நிலைமை அவருடைய ஆவிக்குரிய தன்மை இங்கு சரியாக வெளிப்படுறது நான் பார்க்க. இப்ப என்ன கபடிங்க, நான் சொல்லப்படுற கறிக்கு நான் தீர்க்கமா சொன்ன கபடிங்க, லோத்துடைய எண்ணமும் சிந்தனையும் இந்த பூமிக்குள்ளதான் இருந்திருக்கு. இந்த பூமியில எப்படி என் குடும்பத்தை வாழ வைக்கலாம் என்ற ஆடு மாடுகளை பெருக்கலாம், எப்படி வசதியாக இருக்கலாம் என்று அவர் பார்த்த பார்வையில தான் அந்த தெரிந்தெடுப்பை அவர் செஞ்சிருக்கிறார். ஆகவே சோதோம் கொமோரா என்ன, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவம் நிறைந்த இடம். ஆகவே பாவம் நிறைந்த இடம் என்பது பிரச்சனை இல்லை, நாம இந்த பூமியில வசதியாக இருந்து விட்டால் போதும் என்று லோத்து நினைச்சார் என்னவோ. ஆகவே சோதோம் குமார் அவர் தெரிந்து கொண்டார். தெரியும், கொஞ்ச காலத்துக்கு முதல் சோதோம் குமோரா இருந்த உப்பு கடல் என்று சொல்லப்படுகிற சவக்கடலின் அருகே அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்கிறார். என்ன கவனிங்க, விஞ்ஞானம் அகழ்வாராய்ச்சி செஞ்சு அதை அகழ்வாராய்ச்சி செஞ்சவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா, இந்த குறிப்பிட்ட இடத்திலே அடிக்கப்பட்டு ஆதாரங்கள் இருக்குது என்று சொல்லி அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்கார். சோ வேதம் விஞ்ஞான புத்தகம் என்பது நாம மறக்கக்கூடாது, ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமாட்டார். ஆகவே என்ன கரிமானுகளே, சோதோம் குமோரா என்பது பாவம் நிறைந்த இடம். ஆகவே லோத்துவுக்கு பாவம் நிறைந்த இடம் என்பது பிரச்சனை இல்லை, நான் இந்த பூமியில வசதியாக என் குடும்பம் வாழ்ந்து விட்டால் போதும் என்று நினைச்சு அந்த தெரிவுபடுத்த செய்தாரோ என்று தெரியல. அவர் செய்த தெரிந்தெடுப்பினாலே அவருடைய குடும்பம் கெட்டு போக ஏதுவாக இருந்தது. ஆகவே நான் சொல்ற காரியம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்கிற தெரிந்தெடுப்பை கவனமாக செய்ய வேண்டும். நீங்களும் உடைய சந்ததியும் வாழும்படி இன்னும் பரமாக செய்யுங்கள் சொல்லி ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்க. ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சரியான தெரிந்தெடுப்புகளை செய்து நாமும் நம்முடைய சந்ததியும் தேவனுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய சித்தமுமாக இருக்கிறது. அல்லஸ் அவைகளை விட்டு நாம் சொந்த புத்தியில தெரிந்தெடுப்புகளை செய்து மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி தெரிந்தெடுப்புகளை செய்தால் லோத்த பொழுது நாமும் அம்மோன்னு போகப்படுகிறோம். ஆகவே உங்களுக்கு அன்பா சொல்றேன், எதிர்காலத்திலே வருநாட்களிலே நீங்க எதை செய்தாலும் தயவு செய்து வேதத்தின் வெளிச்சத்திலே கட்டளையை விளக்கு வேதமே வெளிச்சமும் கால்கள் என் பாதை உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுது. பாருங்க, நாம் போக வேண்டிய பாதையை காட்டுது, டைரக்ஷனை காட்டுது. அது வேலையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் வட்டவர் என்னத்தில் நமக்கு டைரக்ஷன் காட்டுது. எது தெரியுமோ, தேவனுடைய வசனம். ஆகவே தேவ ஆவிட உதவியோடு தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே நாம தெரிந்தெடுப்புகள் எடுப்பமாக இருந்தால் தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கு அவர் சித்தமா இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்படும். ஆகவே லோத்துடைய தெரிந்தெடுப்பு தவறி போனதனால் அவருடைய எதிர்காலம் மிஸ் ஆயிடுது. இரண்டாவது நபரை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது நபர் தெரிந்தெடுத்த நபர் யோசுவா 24வது அதிகாரம். சீக்கிரமாய் போவோமே. யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம் நினைக்கிறேன். படிங்க, 24:15.
கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள்.
கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பது சொல்லி இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். படிங்க,
நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளுடைய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் கர்த்தரையே சேவிப்போம் என்றான்.
As for me and my household, we will serve the Lord. What a challenge, everybody. Rendavathu navar Joshua solraru, nanum en veettarum ondran kattariye sevippom. Neengal yaarai sevikkapona indike therindukollungal enna nadandathu sambhavam enna. Joshua mudir vayadagi avar varikka pora kaala vandathu. அவர் என்ன செஞ்சாரு, இஸ்ரவ ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டாரு, வருஷம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பிரசங்கம் செஞ்சார். என்ன தெரியுமோ, அந்த பிரசங்கத்தில அவர் சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் போன்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிக்கப்படும் சொல்லி இன்றைக்கு தெரிந்து கொடு. ஏன் அப்படி சொன்னார் என்றால், கவனிங்க, யோசுவா உயிரோடு இருக்கும் போதே இஸ்ரவ ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை கொண்டு உள்ள வச்சுட்டாங்க. பக்கத்தில் இருந்த எமோரிய தேவங்களை எல்லாம் செஞ்சு உள்ள வச்சு ரகசியமா கும்பிட தோங்கிட்டாங்க. நதிக்கு அப்புறத்தில் விட்டு வந்த தேவர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அவங்க உயிரோடு இருக்கும் போதே அதை சேவிக்க ஆரம்பித்து விட்டபடியால் யோசுவா மனம் நொந்து போய் வேதனைப்பட்டு ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, பாரப்பா நானும் என் வீட்டு அபியாத மோடல், நானும் என் குடும்பமும் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிக்க இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நீயும் யாரை சேவிக்க போறாய் இன்றைக்கு தெரிந்து கொள். உன்னை அழைத்து வந்த தேவனாகிய கர்த்தரை சேவிக்க போகிறாயா, அல்லது அந்நிய ஜாதிகள் சேவிக்கிற இந்த தேவைகளை நீங்க சேவிக்க போறீங்களா, இன்றைக்கு தெரிந்து கொள். சோ இதுல இருந்து நாம் கட்டுக்கொள்ற காரியம் என்ன? ஹலோ, இதுல இருந்து நாம் கட்டுக்கொள்ற காரியம் என்ன? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த அறைகூவல், இஸ்ரவேலருக்கு தான் இந்த சேலஞ்ச். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாரை சேவிக்க போகிறோம், எதை சேவிக்க போறோம் என்பதை நாம் டிசைட் பண்ணோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை சேவிக்க போகிறோமா அல்லது இந்த உலகத்தை சேவிக்க போகிறோமா? டிசைட் யுவர் செல்ஃப் டுடே, நாட் டுமாரோ பட் டுடே. கம் டு தி பாயிண்ட் அண்ட் கம் டு தி ரைட் ட்ராக். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீயும் நானும், நீயும் என் குடும்பமும் யாரை சேவிக்க போகிறோம்? உலகத்தையா தேவனையா? தேவனையா உலகத்தையா? தேவனையும் உலகத்தையும் சேவிக்க உங்களாலே கூடாதுன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசுவே நமக்கு சொல்லி இருக்கிறாரே. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய அவல நிலை என்னவென்றால், உலகத்துக்கு பாதி, இயேசுவுக்கு பாதி. உலகத்தில் 50%, ஆண்டவர் இயேசுவிடத்தில் 50%. No, we cannot satisfy the Lord. நாம் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும். வேணுமென்னா நம்ம நாம திருப்திப்படுத்திக் கொள்ளலாம், இன்னும் வேணுமென்னா நமக்கு வேண்டிய சிலதை பிரியப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா ஆண்டவரை பிரியப்படுத்தலாது. ஒன்று தேவனுக்காய் அல்லது உலகத்துக்காய். Take a decision in your heart to follow Christ. யாரை சேவிக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவே என்று சொல்லுகிறோம். ஆனா நாம் உள்ளத்துல யாரை சேவிக்கிறோம்? God knows everything but it's in the heart. Even right now we are sitting right now. யாரை சேவிக்கிறோம்? நானும் என் வீட்டன். அந்த தேவ மனுஷனுக்காக ஆண்டு ஏன் தெரியுமா? தா மாத்திரம் இல்லையப்பா, தன் மனைவி பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ள நடத்தி இருக்கிறார். தன் மனைவி பிள்ளைகளும் கர்த்தரை தேட வேண்டும், தன் மனைவி பிள்ளைகளும் கர்த்தரை தேட வேண்டும் என்பதில் கருத்தாக கண்ணியமாக இருந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீயும் நானும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி பிள்ளைகள் கர்த்தரை தேடுறாங்க என்பதில் கருத்தாக இருக்கிறோமா? இந்த வாழ்க்கையை நீ நான் சொல்ல முடியுமா? நானும் என் வீட்டாருமும் உண்டால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? என்ன கருமானவர்களே, ஒன்று நாம் தேவனை சேவிக்கணும் அல்லது போனால் உலகத்தை சேவிக்கணும். ரெண்டே ஒரே நேரத்தில் நாம் செய்யவே முடியாது, செய்யவே முடியாது, செய்யவே முடியாது. இங்கதான் இந்த பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங். இங்கதான் தேவடைய பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள், இங்கதான் தேவடைய பிள்ளைகள் தள்ளாடுகிறார்கள், இங்கதான் தேவடைய பிள்ளைகள் தடம்புறார்கள். ஏன் தெரியுமா? உலகமும் தேவனும், உலகனும் தேவனும். யாரை சேவிக்க போகிறோம்? சிலரை பார்த்தா நகை, பொன், கோல்டு. நகை, பொன், கோல்டு. நகை, நகை, பொருள், பொருள். என்ன ஃபேஷன், எத்தனை கரெக்ட், எவ்வளவு காசு, எவ்வளவு நகை சேர்க்க. பல வருஷத்துக்கு முன்பாக நான் இத்தாலிக்கு போயிருந்து ஓடி செய்யப்படுது ஒரு ஸ்தங்கச்சி வந்து சொன்னால், பாஸ்டர் நான் 100 pounds சேர்த்து வச்சிருக்கேன். சார் அடப்பா, 100 pounds சரி, ஆனா பரலோகத்தில் இந்த கோல்டு ஒன்றும் எடுபடாது. கேளுங்க, இங்கதான் கோல்டை இங்க வைக்கிறோம் தலைக்கு மேல. கோல்டு, பொன். ஆனா 22 அதிகாரத்துக்குள்ள வெளிப்படுத்த விசேஷத்துக்கு நான் போகும் பொழுது, நகரத்தின் வீதியெல்லாம், வீதியெல்லாம், ஐயா நகரத்தின் வீதியெல்லாம், நகரத்தின் வீதியெல்லாம் சுத்த பொன். எது வீதி அப்படி சொன்னா ஹெவனண்டா என்னங்க? Gold is under the foot. பூமி என்ற என்னங்க? Gold is under the on the head. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இங்கதான் கோல்டை தூக்கி தலையில வைக்கிறோம். ஆனால் புதிய எருசலேமில் பார்த்தா நகரத்து வீதி என்ன சுத்த பொண்ணாக்கு. We are walking on the gold. நகரத்து வீதி எல்லாம் சுத்த பொண்ணா. Do you believe it? Can you imagine that? What I'm saying even right now. சிலர் பொண்ணை சேவிக்கிறார், உலகத்தவர்கள் போல பொண்ணையும் பொருளையும் இருதயத்தில் வச்சிருக்க. அதான் இன்னும் சில பேருக்கு காசு, பணம், அதை சேவிக்கிறது. காலை எழும்புனா மாலை வரைக்கும் எவ்வளவு காசு இருக்குது, எங்க காசு சேர்க்கலாம், எங்க காசு பெருக்கலாம், எங்க வட்டியோ குட்டியோ எந்த பேங்க்ல போடுறது, எப்படி சேர்க்கலாம், எப்படி கட்டலாம், எப்படி பணத்தை பெருக்கிறது, எப்படி பெருக்கிறது, எப்படி சேர்க்கிறது, எப்படி காசு சேர்க்கிறது, எப்படி பணத்தை பெருக்கிறது, எங்க எப்படி, இதுவே நினைப்பு. நீ கத்தலை சேவிக்கிறாயா, பணத்தை சேவிக்கிறாயா? மனசாட்சிக்கு அது தெரியும். பேசுற என்னையும் தேவன் அறிவை கேட்கிற உங்களையும் தெரியும். God is in the midst of us even now. யாரை சேவிக்க போகிறோம்? பணத்தையா பொன்னையா பொருளையா இந்த உலகத்தையா கர்த்தரையா சேவிக்கப்படும்? இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய கேள்வி. உலகத்துக்கு என்ன உலகம் அதை சேவிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனா நம்ம உள்ளே வந்துவிட்ட தேவனுடைய பிள்ளைகளை நாமும் இப்படிப்பட்ட ஆவியோடு இவைகளை சேவித்துக் கொண்டு இருப்போமாக இருந்தா கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. சத்தியத்தின்படி சொல்றேன், நீங்க யாரை சேவிக்க போறீங்க இன்றைக்கு தெரிந்துகொள். டுடே பட் டுமாரோ, டோன்ட் பீ லேட். இன்றைக்கு தெரிந்து என்ன ஒரு படி மேலே போகட்டுமா? சிலர் பொண்ணை சேவிக்கிறார்கள், சிலர் பணத்தை சேவிக்கிறார்கள், இன்னும் சிலர் பிள்ளைகளை சேவிக்கிறார். எனக்கும் நல்ல பிள்ளைகள் இருக்கு. பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கத்தரால் வரும் ஆசீர்வாதம். யாரால் வரும்? அவரால் வரும் ஆசீர்வாதம், கத்தரால் வரும் ஆசீர்வாதம். இப்ப நாம என்ன செய்யறோம்? ஆசீர்வதிச்சவரை விட்டுட்டு ஆசீர்வாதத்தை பிடிச்சி அவற்ற இடத்துல வச்சிடறோம். உண்மைதான், நமக்கு பிள்ளைகள் தான். நமக்கு பிள்ளைகளை நாம நேசிக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும், பிள்ளைகளை படிக்கணும், பிள்ளைகளை கத்து கொடுத்துக்கணும், பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்யணும். எஸ் இஸ் ட்ரூ. பட் ஆண்டவருடைய இடத்துல எது வந்தாலும் அதைத்தானே சேவிக்கிறோம். நகையும் பொண்ணும் பணமும் உலகமும் ஆபிரகாம் பொண்ணும் வெள்ளி உள்ள சீமான இருந்தார். அவர் தன் இருதயத்தை மேல வைக்கல. இவ்வளவு ஆண்டு உலகப்புறம் நல்லா ஆசீர்வதிக்க ஆண்டுகளை வரும் பெற நல்லா இருக்கு. புதிய படிங்க லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 2 வசனங்களை படிங்க. லூக்கா சுவிசேஷம் அப்போது சொன்ன சம்பவம், லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் கடைசி 2 வசனம் 41-42. ரைட்.
இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்.
சரி, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இப்ப மாத்தாளும் மரியாளும் ரெண்டு பேரும் எல்லாமே வந்தபோது இப்ப தெரிந்தெடுப்பு காரியம் வந்திருக்கு பாருங்க. இப்ப மரியாள் என்னத்தை தெரிந்து கொண்டால், மாத்தாள் என்னத்தை தெரிந்து கொண்டால் சொல்லி நாம இங்க பாக்குறோம். என்ன, மரியாள் சரியான பங்கை தெரிந்தெடுத்து ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டாள் சொல்லி நான் பாக்குறேன். என்ன சொல்ல கேளுங்க, இன்னைக்கு சிலர் நல்லா ஜபம் பண்றாங்க, அதுக்காக கத்தர நான் சோதரிக்கிறேன். என்னுடைய இருதயத்தின் விருப்பம் எல்லாம் என் சபையில் இருக்க பிள்ளைகள்லாம் என்ன பார்க்க ஜபிக்கிறவளாக இருக்கும். கத்தருக்கு சோதரம் என்று சொல்லணுமா? தேவனுக்கு முன்பாக சொல்றார், என் இருதயத்து விருப்பம் பண்றாடலாம். இங்க பாக்குற எல்லா முகங்களையும் நான் பரலோகத்துல பார்க்க, தேவனுடைய ராஜ்யத்துல பார்க்க. ஆனா இந்த சர்வத்துல அல்ல, அது மகிமை சர்வம். அடிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காணும். இந்த வாஞ்சினால் என் உள்ளிதிரியங்கள் எல்லாம் எனக்குள்ள சோர்ந்து போகிறது என்று பக்தாகிய யோபு சொல்றார். சோ ரெண்டு பேர் மாத்தால் மரியா, இவ ரெண்டு பேரும் மாத்தால் தெரிந்து கொண்டால், அவையும் மரியா தெரிந்து கொண்டால் ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்ற கேளுங்க, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, அதே நேரத்தில் நல்ல வேதத்தை படியுங்க. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தில் ஒரு தெளிவில்லையே, வேத வசனத்தை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறது ரொம்ப துக்கமான காரியம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார். பிரச்சனை வந்தபோது உடனே சோர்ந்து போக வேண்டும். ஆண்டவுடைய வசனத்தை குறித்த தெளிவு தெளிவு அறிவில்லை. ஆண்டவுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றது தெரியல. ஏற்றபடி ஜெபிக்க தெரியல, ஏற்றபடி கத்தர துதிக்க தெரியல, ஆராதிக்க தெரியல. ஏன் தெரியுமா? நமக்குள்ள வேத வசனம் இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, ஆண்டவோட வேதத்தை நன்றாய் படிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தடை என்னங்க? அவன் அப்படியே ஆண்டவர் ஆண்டவுடைய வார்த்தைகள் உள்ள இருக்குது வருகுது, தேவனுடைய வார்த்தைகளை வச்சு 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 அதன் அடிப்படையிலே ஆண்டவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துறது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அது மாத்திரமா தேவோட வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்தா தானே தேவோட வார்த்தைகளை நாம் சிந்திக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. அப்படியானால் தேவோட வசனம் நமக்குள்ள இருந்தாத்தானே நாம தியானிக்கலாம், ஆண்டோட வார்த்தைகள் நமக்குள்ள இருந்தாத்தானே நாம சிந்திக்கலாம். அவன் தேவோட வசனம் இல்லாட்டால் ஆண்டவர் சொல்றது போல சத்தியம் அவனுக்குள்ள இல்ல என்று பிசாசை குறித்து இயேசு சொல்லும்பொழுது, சத்தியம் அவனுக்குள்ள இல்ல, தேவோட வார்த்தை அவனுக்குள்ள, வேதம் தெரியும் ஆனா வேதத்தை அவன் கை கொள்ள மாட்டான். அவர் தேவட பிள்ளைகளாகி நாம் வேத வசனங்களை நம்முடைய இருதயத்திலே கொண்டு வரணும், வேத வார்த்தைகளை படிக்கணும். வேதம் தேவன் நம்மோடு பேசுறது. ஹலோ, ஜெபம் நாம் தேவனோடு பேசுகிறோம், வேதம் தேவன் நம்மோடு பேசுறது. நமக்கு ரெண்டும் தேவை பாருங்க, ரெண்டும் தேவை. We have to be a balanced Christian. நல்லா கவனிங்க, அவனு சொல்ற கேளுங்க, வேதத்தை அசட்டை பண்ணுகிற தேவோட பிள்ளைகளுக்கு நான் அன்பாக பணிவாக சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், தயவு செய்து வேதத்தை அசட்டை பண்ணாதீங்க. தேவன் எழுதி கொடுத்த வேதத்தை கருத்தாக படியுங்க, கவனமாக படியுங்க, அந்த வார்த்தைகளை கருத்தூண்டி படியுங்க, கர்த்தர் சொல்றதை கேளுங்க. மரியாதை போல உட்கார்ந்து ஒரு நேரம் எடுத்து டேக் அ ஃப்ரெஷ் டைம் டு ரீட் த ஸ்கிரிப்சர். எல்லாவற்றையும் செஞ்சு போட்டு காலை எழும்பி மாலை வரைக்கும் எல்லாவற்றையும் ஓடி ஆடி செஞ்சுட்டு இப்ப எங்க போயிருக்க தெரியுமோ, பெட்டுல போயிருக்கிறோம். எதுக்கு தெரியுமோ, பெட்டுக்கு போயிருக்கோம், படுக்க போறோம். சோ அந்த நேரத்திலாம் பைபிள் எடுத்து இப்ப மத்திய 6 7 அது முதல்ல முதல் அதிகாரத்தை எடுத்து 2 வசனம் வாசிக்கிறதுக்கு முதலே பாடி பிசிக்கலி வி ஆர் சோ டயர்ட். அப்ப என்ன வாசிக்க தொடங்கும் பொழுதே அப்படியே தாளாட்டம் போல இருக்கும். ஆகவே சரிக்கு பைபிள் வந்து தாளாட்டு பாட்டு பாரு, எதுக்கு நித்திர கொள்றது. 2 வசனம் 3 வசனம் படிக்கையே கொட்டாய் வரும் ஸ்தோத்திரம் மூடி வச்சிருப்பது. ஆகவே இன்று வரைக்கும் ஒரு சிலர் அந்த ஒரு அதிகாரத்திலே நிக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் அந்த ஒரே புத்தகத்திலே நிக்கிறாங்க. உண்ட மனசாட்சியை தொட்டு பார்த்து சொல்லு, இது உனக்கு நான் சொல்றது உனக்கு பொய்யா மெய்யா யோசிச்சு பாரு. கிரிச்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் இது காரணம், ஒரு தடவையாவது ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த அன்பு மடல் வேத புத்தகத்தை ஒரு காலாவது நீ வாங்கி முடிச்சிருப்பியா? கர்த்தரை நீ கனம் பண்ண சொன்னா தேவன் உனக்கு தந்த வார்த்தையே அசட்டை பண்ணுவான். ஆண்டவருடைய வேதத்தை முக்கியப்படுத்தி நீ அதை படிக்கூடாது. என் வேதத்தை நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறாரே. அவர் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நேசிக்கிறது, அவர் நமக்கு கொடுத்த வேதத்தை நம்ம வாசிக்க. ஆண்டவரே நீ என்ன சொல்லிருக்க, நான் படிக்கணும், நான் வாசிக்கணும். ஆண்டவரே நான் எப்படி வாழணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், பைபிள் படிப்பாக எழுதி இருக்குது. ஒரு வாழ்வு பிள்ளை எப்படி இருக்கணும், வேதம் தெளிவாக எப்படி இருக்குது எழுதி இருக்குது. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், வேதம் எப்படி, எதை செய்யணும், எவ்ரிதிங் கேன் வீ கேன் ஃபைண்ட் அவுட் எவ்ரிதிங் இன் தி பைபிள் பாருங்க. சோ ஆகவே யூ ஹேவ் டு ரீட் தி ஸ்கிரிப்சர் ரேடிகலி. ஆண்டவருடைய வேதத்தை ஒழுங்காக படி, கர்த்தருடைய வேதத்தை கிரமமாக வாசி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பொழுது ஆண்டவர் வேதத்தை கொடுவாங்க, அதை கொண்டு வர்றதுக்கு வெக்கப்படாது. சில பேருக்கு பைபிள் கொண்டு வரதுக்கு வெக்கம், இது எனக்கு ரொம்ப துக்கம். பைபிள் கொண்டு வரதுக்கு என்ன வெக்கம், யுத்தத்துக்கு போறவன் பட்டயம் இல்லாம போறது போல ஆண்டவரை ஆராதிக்க போற நாமும் வேதம் இல்லாமல் வர்றது வேடிக்கையாகவே இருக்கு. ஆகவே தம்பி தங்கச்சிமாறு அண்ணம்மாறு அக்காமாறு ஐயாமாறு நான் உங்களுக்கு அன்பா சொல்ற பொத்தி என்னவன், தயவு செய்து ஆண்டவருடைய வேதத்தை வாங்குங்க, படியுங்க, வாசிங்க. வீட்டிலும் வாசிங்க, முடிஞ்ச ரோட்டிலும் வாசிங்க, போகும்போதும் படியுங்க, வரும்போதும் படியுங்க. வேதம் நமக்கு வெளிச்சம் பாருங்க. இந்த வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் பேதைகளாக இருந்தாலும் வழி தப்பி போகவே மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போடு முடிக்க போற 4 நபரை நான் பார்த்து முடிக்க போறேன். எபிரேயர் 11 வாசிங்க. எபிரேயர் 11 24-25 சீக்கிரம் படிங்க, முடிக்க போறேன். எபிரேயர் 11:24-25
மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை
வெறுத்து. பாருங்க, விசுவாசத்தினாலே, பை ஃபெய்த், நல்லா கவனிங்க. ஹலோ, முடிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே பார்வோடைய குமாரத்தின் மகன் என்பதை எனப்படுவது பொருத்தானா? டாப் பொசிஷன். இன்றைக்கு உலகமே பதவியும் தான் தேடுது, பணவி பதவியும் பணமும் எங்கே அங்கே நான் என்று இந்த உலகமே தேடுது பாரு, பதவி பணம் பொசிஷன். இப்ப விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோடைய குமாரத்தின் மகன் என்பதை பொருத்தானா? அவரது பதவி தேடி வருது. அதுவும் அந்த நாட்களிலே எகிப்து தேசம் தான் மிகப்பெரிய வல்லரசு, மிகப்பெரிய அந்த தேசத்தின் அரண்மனையிலே இளவரசனாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய டாப் பொசிஷன். ஆனா எது மேன்மையாக இருந்ததோ அதைத்தான் மோசே உயர்த்தார். ஏன் தெரியுமா? பை ஃபெய்த். தேவன் மேலே அவன் பெற்ற விசுவாசம் தான், ஹலோ, ஆண்டவர் மேலே அவன் பெற்ற விசுவாசம் தான் பார்வையுடைய குமாரத்தை என்னப்பட்டது அவன் வருத்தம் என்று வேதம் சொல்றது. அடுத்த வருஷத்தபடி அனுத்தியமான பாவ சந்தோஷங்கள். ஹலோ, கொஞ்சம் கவனிங்க, என்னவா இருக்குதான்? அனுத்தியமான பாவ சந்தோஷம். அப்படியானா பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்குது. வழிபட இப்ப கவனிங்க, பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆகவேதான் குடிக்கிறவங்களை பாருங்க, நல்லா குடிச்சிட்டு பாட்டெல்லாம் பாடு. எங்க ஊருக்கு நான் பாத்திருக்கேன், எங்க வீட்டுல எங்க அப்பாவும் நல்லா பாடுவார். நல்லா குடிப்பாரு, குடிச்சிட்டு வந்து நல்லா நாட்டுக்கு வந்து பாடெல்லாம் போடுவார். அகர முகர எழுத்தெல்லாம் அப்படியே வரும். அப்பா நல்லா பாடுவார், பாட்டெல்லாம் பாடி அது அடங்க போது அப்படியே பேசாம இருப்பார். என்னடா அந்த, நான் நினைக்கிறேன் அவங்க போது உச்சரிக்கும் போது அவனுக்கு கவலையும் இல்ல ஒன்றும் இல்ல, பாடு சந்தோஷமான சங்கீதம் பாடு. ஆகவே என்ன கவனிங்க, ஏன் குடிக்கிறாய்? கவலை மறக்க குடிக்கிறேன் அப்படி. ஏனப்பா குடிக்கிறாய்? கவலையை மறக்க குடிக்கிறேன் அப்படி. இது பாருங்க, இந்த போதை என்ன, இது போடுறது என்ன பேரு, அந்த போதை பஸ் போடுறாங்க பாருங்க, சொல்றாங்க அதை போட்டா ஏதோ ஆகாயத்துல பறக்க போகணும் கொஞ்ச நேரம். ஆகவே அந்த சந்தோஷம் போடு 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 போடு. இப்ப பாருங்க, இனி சில காரியங்கள் சொல்லு, ஆனா வேணாம். இப்ப என்ன கவனிங்க, இந்த பாவ சந்தோஷங்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி பாவ சந்தோஷத்தை அனுபவிச்சு பரமனுடைய உறவை அறுத்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த படுகொலியில் விழுந்திருக்க தெரியுமா? ஆகவே தோழா, நான் சொல்றத கேளு, சொல்றத கேளு. பாவ சந்தோஷத்தை விட்டு அது சந்தோஷம் தான். என்ன சொல்ல, அனுத்தியமான பாவ சந்தோஷம். அப்படி அர்த்தம் என்ன? ஒரு கொஞ்ச நேரம், ஹலோ, மாமிச பிரகாரமாக ஒரு கொஞ்ச நேரம் குடிக்கிற பாரு, கொஞ்சத்துல போயிடும். தச்சோ பட்டுபடி கொஞ்சத்துல போயிடுவாரு. அனுத்தியமான பாவ சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷத்தை மோசே வருத்து தன் தேவனோடு தேவனோடு தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டானா? துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டானா? துன்பத்தை அனுபவத்தை, இது உலகத்தின் பார்வைக்கு முட்டாள்தனம் இல்லையா? ஆனால் உன்னதமான தேவனுடைய மனுஷனுக்கு தான் அதன் மேன்மை புரியுது. பாருங்க, உலகம் மேன்மை அல்ல, என் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே நான் தெரிந்து கொண்டேன் என்றான். ஆகவே அன்றைக்கு அவன் செய்த சரியான தெரிந்தெடுப்பின் அடிப்படையிலே தேவன் பிற்காலத்திலே தன்னுடைய முழு ஜனத்தையும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பை அவனை நம்பி ஒப்புக் கொடுத்ததுல என்னே ஆச்சரியமா இருக்குது. ஏன் ஆண்டவர் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே பரிசேர் நாங்கள் மோசையுடைய மறுரூப காட்சியில கூட அவன் பிரவேசித்திருக்கிறார். அந்த அளவுக்கு மேன்மை உள்ள மனுஷனாக காணப்பட்டது. காரணம் தெரியுமோ, அன்றைக்கு அவன் செய்த சரியான தெரிந்தெடுப்பு தான் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு மனிதனாக மாறினதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு அவன் செய்த சரியான தெரிந்தெடுப்பு. ஆகவே தேவட பிள்ளைகளாக நான் உங்க தேவட பிள்ளைகளாக உங்களுக்கு நான் சொல்ற புத்திமதி என்ற சத்தியத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் செய்கிற சரியான தெரிந்தெடுப்பு நாளைக்கு நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் மட்டுமல்ல அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற தேவன் நம்மை நடத்துவார் என்பது சத்தியம். ஆகவே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ தெரிந்துகொள். தேவ ஜனமே, தேவ ஜனமே, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ தெரிந்துகொள். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய செய்தி என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய தெரிந்தெடுப்பின் அடிப்படைகளிலே தேவன் நம்முடைய எதிர்காலத்தையும் குடும்பத்தையும் வருங்காலத்தையும் ஆசீர்வதிக்கிறார் என்பது சத்தியம். ஆகவே உடைய எதிர்காலத்தில் நீங்க என்ன தெரிந்தெடுப்புகளை செய்தாலும் தயவு செய்து தேவ ஆவியோட உதவியோடு வேதத்தின் வெளிச்சத்துல தயவு செய்து தேர்ந்தெடுப்புகளை செய்யுங்க. தவற மாட்டீங்க, நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே சித்தமாக இருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நம்ம வழிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். வறண்ட நிலத்திலே வறண்ட நிலத்திலே ஆறுகளையும் வனாந்திரங்களிலே வழிகளையும் உண்டாக்குற கர்த்தர் உங்களுடைய வாழ்விலும் ஆசீர்வாதங்களை கட்டட அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு வழிபடுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? எழுதிப்போம். ஸ்தோத்திரம்.